நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் உயர் அழுத்தத்தை பயன்படுத்தி உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங், அதாவது உணவு பதப்படுத்தும் துறையில் வந்து உணவுப் பொருட்களை வந்து நீண்ட நாட்களுக்கு சேமித்து, அதாவது அதனோட வாழ்நாளை நீடித்து வைப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இது சமீப காலமாக இந்த தொழில்நுட்பம் வந்து அதிக வரவேற்பை வந்து பெற்றுள்ளது. அதாவது நம்ம நுகர்பொருள் வந்து சந்தையில் வந்து வித்துட்ருக்காங்க இல்லையா, அது வந்து மக்களிடையே அதிகமாக வரவேற்பை பெற்றிருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டால், இதன் மூலமாக பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது இயற்கை தன்மை, அது வந்து ரீட்டைன் ஆகுது. ரீட்டைன் ஆகுறதுன்னா மற்ற முறைகளை காட்டிலும் இந்த முறையை பின்பற்றியதுனால சில நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது. அது இல்லாமல் உணவுப் பொருட்களும் ரொம்ப அதனோட தரம் வந்து இருக்கிற தரம் அதை வந்து நிலை நிறுத்துறதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங், அதாவது ப்ரெஷர்னால் நம்மளுக்கு தெரியும்ல, டெய்லி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த அழுத்தத்தை பற்றி நிறையா நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டயர் இருக்கு இல்லையா, சைக்கிள் டயரோ இல்லை நம்ம வாகனங்களில் பயன்படுத்தியிருக்கிற டயர், டயருக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா உயர் அழுத்தத்தில் காற்றை வந்து நிரப்பி வச்சுருக்கோம். 100-150 kg வரைக்கும் மனிதனோட வெயிட் வந்து தாங்கிட்டு போகுது. இப்போ பஸ்ஸிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 பேர் உட்காந்து போகிறோம். அப்போ அதை எல்லாமே தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த டயருக்கு இருக்குது. டயரில் காற்று நிரப்பப்பட்டது, காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் உள்ள அடையப்பட்டு, இந்த அழுத்தங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து இயற்பியலில் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இதை தெளிவாக வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. அழுத்தம்னா என்ன அப்படி சொல்லிட்டு, இந்த அழுத்தத்தை வந்து மிக உயர்ந்த அழுத்தம், மிக உயர்ந்த அழுத்தம்னா கற்பனைக்கே எட்ட முடியாத அழுத்தம் அப்படி தான் நான் சொல்லணும். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து அருவியில் போய் குளிக்கிறோன்னு வச்சிங்களேன், அருவியில் குளிக்கிறப்ப என்னாவது, தண்ணி வந்து மேலேருந்து கீழே கொட்டுது இல்லையா. அப்போ நம்ம அதில் போய் தலையை வச்சோம் அப்படின்னா தலையை வந்து மண்டையை உடையிறாப்பில் ஒரு உணர்வு ஏற்படும். அதேமாதிரி வந்து பம்பு செட்டு நம்மளுக்கு பார்த்துருப்போம், வயல்கள்லாம் நீர் இறைக்கிற பம்பு செட்டில் வந்து தண்ணி வந்து வேகமாக வந்துட்டுருக்கும். ஹை ப்ரெஷரில் வெளியில் வரப்போ என்னாகனா கையை வச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும், அழுத்தத்தை வந்து எதிர்த்து தாங்க முடியாத. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக குறைந்த அளவு அழுத்தத்தில் வரதையே நம்மளால் தாங்க முடியல. மிக அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன், 4 யானையை தூக்கி நம்ம தலையில் வச்சா எப்படி இருக்கும், யானை வந்து காலால் வச்சு நசுங்கினாலே நம்ம செத்து போயிடுவோம், 4 யானை வந்து நம்ம தலையில் வந்து நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ ஒரு அழுத்தம் ஏற்படும், அதனால் நம்மளுக்கு உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி அப்படிங்கிறத உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா, முடியல. ஸோ இந்த ஒரு ஐடியா தான் ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங்கு. அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தி பொருட்களை பதப்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்கிற நுண்கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா நுண்கிருமிகள்னால் கண்ணுக்கே தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். நுண்கிருமியை எப்படி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்ப பெருசாக தெரியுது. ஸோ அந்த ஒரு நுண்கிருமியாக நீங்கள் நினச்சிங்க, ஒரு உயிர், மனித உயிரை வந்து ஒரு நுண்கிருமியாக நினச்சிங்க. நம்ம உடம்பு மேலே வந்து ஒரு அதிக அளவில் அழுத்தத்தை கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட வந்து சுவாசம் பண்ண முடியாது, அழுத்தம் அதிகமாக இதயம் துடிப்பு வந்து நின்றுடும் இல்லையா. இந்த ஒரு செயல் தான் அங்கே நடக்குது. உயர் அழுத்தத்தில் உணவுப் பொருட்களை நம்ம உட்படுத்துகிறப்ப அதுக்குள்ளார இருக்கிற நுண்கிருமிகளால் மூச்சு விட முடியாது, சுவாசம் நிறுத்தப்பட்டு அது அழிக்கப்படுது. அதன் மூலமாக அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் நம்ம தடுத்து நிறுத்த முடியுது. சரி, இதுதான் மெயினான தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் அந்த தொழில்நுட்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம் என்ன சொல்லிட்டு, ஒரு யானையோட எடை பார்க்குறப்ப 5000 kg நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 18 mm டயாமீட்டர் உள்ள ஒரு தட்டு. தட்டுனா எப்படின்னா மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வட்ட வடிவ தட்டு, அதனோட விட்டம் வந்து 18 mm இருக்குது. அந்த 18 mm வட்டத்தின் மேல் 3 யானைகளை 5000 kg உள்ள 3 யானைகளை நிறுத்தி வைக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட இடத்தில் அழுத்தம் எவ்வளோ கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா, அதாவது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது என்ன, விசை. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் செலுத்தப்படும் விசையின் அளவு தான் அழுத்தம்ன்றாங்க, சரிங்களா. அப்போ வந்து இந்த 5000 கிலோ உடைய யானையை வந்து 3 யானைகளை வந்து ஒன்றன் மேல் ஒன்று வந்து அடுக்கி வச்சு நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏறத்தாழ 579 MPa அளவு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த 3 யானைகளோட எடை ஃபோர்ஸுங்கிறது தெரியும். ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா, F=ma. ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ்னா என்ன, மாஸ்னா எடை. கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 579 MPa அழுத்தம் வந்து அந்த குறிப்பிட்ட பரப்பில் வந்து செலுத்தப்படுது. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங்லேயும் இந்த மாதிரி அளவுக்கு மிக உயர்ந்த அளவில் அழுத்தத்தை செலுத்துகிறாங்கிறதுக்கு தான் இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி வெற்றிகரமாக உணவுப் பொருட்களில் வந்து நுண்கிருமிகள் அழிக்கப்படுதுங்கிறது நிரூபிக்கப்பட்டுச்சு. வணிக ரீதியாகவும் வேளாண் விளைபொருட்களை வந்து பதப்படுத்துறதுக்கு தொடங்கிட்டாங்க. அதிக, அதாவது மீ உயர் அழுத்தம் தான் சொல்லணும், கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து பயன்படுத்துறது, சரிங்களா. இப்போ கொஞ்சம் வரலாறு நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் தற்கால நிலவரப்படி, அதாவது 2015 நிலவரப்படி இன்றைக்கு வந்து வணிக ரீதியாக வந்துருச்சு. ஆனால் இது ஆரம்ப காலத்தில் நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து இதனோட ஆராய்ச்சி வந்து தொடங்கிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நேரடி பயன்பாடு உணவுப் பொருட்களுக்கு இல்லை. அவங்க வேறு விதமான, அதாவது பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படி சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அப்போயே தெரிஞ்சிருக்கு, 1895 இந்த முறைப்படி இது பண்ண முடியும் அப்படி சொல்லி அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இது சாதனங்கள் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ வந்து உயர் அழுத்தத்தில் நம்ம சொல்கிறோம் வாயிலே, பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ பம்பு செட்லேருந்து வர தண்ணியோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா 3 kg/cm² தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 150, 200, 500 அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு போகணும் ப்ரெஷரை. 2.5-3 kg/cm² வர அழுத்தமே கை வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. இது வந்து 150, 200, 300 இந்த மாதிரி அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக பிரத்யேக சாதனங்கள் வந்து செய்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் யாரும் கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்லணும். அது நடைமுறையில் பயன்பாடு நம்ம வரல. அப்போ படிப்படியாக வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு வந்து இது பயன்படுத்திருக்காங்க. இது என்னென்னு வச்சிங்களேன், இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னென்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது நான் சொன்னபடி வெப்பத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுங்கிறது ஒரு சிறந்த முறை. ஆனால் வெப்பத்தை பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற நுண்கிருமிகளை அழிக்கணும் தான். இப்போ அதிகமாக வெப்பத்தை நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னு வச்சிங்களேன், நுண்கிருமிகள் அழிவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பொருளில் இருக்கிற குணாதிசயங்களை வந்து மாற்றி விட்ரும். அதாவது என்னென்னா வேதி வினை மாற்றங்கள்லாம் நடக்கும் இல்லையா, மாற்றிடுச்சு அப்படின்னா அதனோட சுவை, அதனோட நிறம், மனம், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அந்த பண்புகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்போனா வெப்பத்தை பயன்படுத்தி நம்ம உணவை பதப்படுத்துகிறப்ப. குறிப்பாக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், இப்போ பால் இருக்கு இல்லையா, பால் வந்து இது ஒரு நல்ல உதாரணம் நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், பாலை வந்து நம்ம வீட்டில் காய்ச்சிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே கறந்த பாலை குடிக்கிறப்போ ஒரு சுவை இருக்கும். இதே நம்ம வந்து அதிக அளவுக்கு ஹீட் பண்ணி, அதாவது வெப்பத்தை கொடுத்து ஹீட் பண்ணி கொதிக்க வச்ச பால் நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதனோடய சுவை ரொம்ப மாறியிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப, அதில் வேதி வினைகள் மாற்றம் நடந்து அதனோடய சுவையை வந்து மாற்றிருக்குன்னு இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து வணிக ரீதியாக நம்ம கொண்டு போய் விற்க போகிறப்ப பாலை வந்து நல்லா சூடாக்கி அதை வந்து காய்ச்சி இது பண்ணி நம்ம கடையில் விற்றாங்க அப்படின்னு வச்சிங்களேன், பாக்கெட்டில் போட்டு விற்றாங்கன்னா யாருமே வாங்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை வந்து பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பால் பாலாக இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். சுவையோ மனமோ மாறிடுச்சுன்னா வாங்க முடியாது இல்லையா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அல்ட்ரேஷன் மாறுறதுனால குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர் அழுத்தத்தில் நம்ம உட்படுத்தி நம்ம பதப்படுத்துகிறப்ப நாம் வெப்பம் கொடுத்து அங்கே என்ன செய்கிறோமோ அதே தான் இங்கே நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா நுண்கிருமி அழிக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதை வந்து இங்கே நடக்குது, மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகுறதில்ல. குறிப்பாக சொல்லணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் ரிடக்ஷன் தான் இங்கே நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எதுவும் நடக்கலை. விஞ்ஞானிகள் சோதனைகள் செய்து இதை நிரூபிச்சிட்டாங்க. சரிங்களா, முதல்ல வந்து பாலை தான் வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த அதிக அழுத்தம் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு காலகட்டத்தில் உருளைக்கிழங்கு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி அதிக நாள் சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஜூஸு இதெல்லாம் வந்து இப்போ இந்த முறைகளை பயன்படுத்தி வாழ்நாளை நீடித்து வைக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங், அதாவது மீன் தான் சொல்லணும், அதாவது மீனா மிக உயர்ந்தன்னு அர்த்தம் இல்லையா, மீ உயர் அழுத்தம், மீ உயர் அழுத்தத்தில் உணவு பதப்படுத்துகிறத வந்து ஹை ப்ரெஷர் டெக்னாலஜி, அதை வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹைட் ப்ரெஷர் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நான் தெர்மல் டெக்னாலஜி. நான் தெர்மல் டெக்னாலஜினா இதில் வந்து எந்த ஒரு வெப்பமும் பயன்படுத்தப்படுறதில்ல, அதனால் வந்து இதன் மூலமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து அதிக நாள் நம்ம வைத்து பயன்படுத்த முடியும். இது வந்து லிக்யூட் அண்டு சாலிட் ஃபுட், அதாவது எப்படின்னா திரவ உணவுகள். திரவ உணவுகள்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த பான வகைகள் சொல்கிறோம்ல, பலரச பானங்கள். அப்புறம் சாலிட் ஃபுட்னா திட நிலையில் இருக்கக்கூடிய உணவுகள். இதை வந்து நம்ம வந்து பொட்டலத்தில் அடைத்தும் அடைத்து வைக்காமலும் இந்த உயர் அழுத்தத்தில் வந்து நம்ம பதப்படுத்த முடியும். ப்ரெஷர்னு பார்த்தோம் அப்படின்னா 100 800 மெகா பாஸ்கல் அளவுக்கு வந்து இதோட அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுக்குறப்ப ஒரு சில இடத்துல வந்து வெப்பமும் சேர்த்து கொடுக்கப்படுது, ஒரு சில இடத்துல வெப்பம் இல்லாமல் கூட வெறும் அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் இது பயன்படுத்துகிறாங்க. அப்படி நம்ம வெப்பம் கொடுக்குற பட்சத்தில் வந்து அந்த வெப்பம் வந்து கொஞ்சம் அந்த செயலை ஊக்குவிக்கிறதுக்காக கொஞ்சம், அதாவது 0-100 degrees அளவுக்குள்ளார வெப்பம் கலந்தும் கலக்காமலும் இதை வந்து இந்த முறையை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு திராட்சை பழத்தை வந்து கையில் வச்சு நீங்கள் நசுக்கலாம், ரெண்டு கைக்கு இடையில வச்சு நசுக்கிறப்ப என்ன ஆகுனா அங்கே நசுக்கிறப்பையும் நம்ம அங்கே அழுத்தம் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி அழுத்துறப்ப என்ன ஆகுனா அதில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற சதையும் வந்து தோலும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு செயலில் எப்படி அதிகமாக அழுத்தத்தை கொடுத்து நம்ம பதப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரலாம். இதுக்கு வந்து விளக்கம் வந்து ஒரு ரொம்ப எளிமையான விளக்கம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், இதனோட முழுமையான செயல்பாடுகளையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அது எப்படின்னா கையில் நம்ம வச்சு அழுத்துகிற அந்த திராட்சை பழம் வந்து நசுங்கி அதனோட உருவம் வந்து மாறிடும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடிய ஒரு கலன், மூடிய கலன்னா நான் எதை சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு டப்பாவே எடுத்துக்கலாமே, ஒரு சதுர வடிவ டப்பா, டப்பாக்குள்ளார நீங்கள் வந்து இந்த பொருளை வச்சுருங்க, உள்ளுக்குள்ளார என்ன வந்து இது பண்ண முடியுமோ என்ன பதப்படுத்த வேண்டுமோ அந்த உணவுப் பொருளை உள்ளுக்குள்ளார வச்சுருங்க. வச்சுட்டு எல்லா சைடும் வந்து மூடியிருக்கு. சரிங்களா, மூடியிருக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடுறோம். உள்ளுக்குள்ளார ஒரு டப்பா எடுத்துக்கிறோம், டப்பாவில் தண்ணியை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு ஊற்றின தண்ணிக்குள்ளார இந்த உணவுப் பொருளையும் உள்ளுக்குள்ள வச்சுரும். உணவுப் பொருளுங்கிறத உதாரணத்துக்கு நம்ம திராட்சையை சொல்லலாம். திராட்சை வந்து கையில் வச்சு நசுங்கினோம்னா மாறிச்சு நான் போய் சொல்லிட்டேன் நான். அதே திராட்சையை டப்பாக்குள்ள தண்ணியை வச்சு அதுக்குள்ளார திராட்சையை வச்சு எல்லாத்தையும் மூடிடுறோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு அழுத்தத்தை நீங்கள் உயர் அழுத்தத்தில் நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஒன்று வச்சிங்களேன், அந்த அழுத்தமானது உள்ளுக்குள்ளார அந்த சதுர வடிவ டப்பாக்குள்ளார ஃபுல்லும் ஒரே சமநிலையில் அழுத்தம் பரவும். அந்த அழுத்தம் பரவுறதுக்கு தான் நாம் வந்து தண்ணிங்கிற ஒரு ஊக்கியை வந்து உள்ளார வச்சுருக்கோம். அந்த தண்ணிக்குள்ளார நம்ம வச்சு அழுத்தத்தை கொடுக்குறப்ப என்ன ஆகுனா அழுத்தம் சரிசமமாக எல்லா பகுதிக்கும் பகிர்ந்தளிக்கப்படுறதுனால அந்த உரு சிதைவுங்கிற ஒரு செயலுங்க நடக்காது. சரிங்களா, அதனால தான் வந்து பொருட்கள் வந்து தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது. ரீட்டைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி நம்ம அழுத்தத்தை கொடுக்குறப்ப ஒவ்வொரு 100 megapascals அழுத்தத்துக்கும் 3 degrees டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய நுண்கிருமிகள்லாம் இருக்குது. கிளஸ்டரியம் பொட்டிலினியம்ங்கிற மைக்ரோ ஆர்கனிசம், அந்த நுண்கிருமி தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீட். அதாவது எப்படின்னா நுண்கிருமியில் நிறைய வகைகள்லாம் இருக்குல்ல, சில குறிப்பிட்ட வகை நுண்கிருமிகள் வந்து குறைந்த வெப்பநிலையிலேயே செத்துறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். சிலது வந்து ஒரு மீடியம், அதாவது இப்போ 0-60, 60-100, 100-120 இந்த மாதிரி ரேஞ்ச் வச்சுருந்தோன்னு வச்சிங்களேன், ஒரு சில குறிப்பிட்ட வகை நுண்கிருமிகள் வந்து 60 degrees வெப்பநிலையிலேயே இறக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு சிலது 100 வரைக்கும் நம்ம கொடுத்தா தான் அது சாகும். இன்னும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ், அது வந்து அந்த சூடை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை உண்ட நுண்கிருமிகள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கும் தீங்கு. இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற நுண்கிருமியில் இருக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை, உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த நுண்கிருமிகள் வந்து 120 டிகிரி டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலையை கொடுத்தால்தான் அழியும், சரிங்களா. இப்போ இந்த இதுதான் நம்ம அழிக்கிறது தான் நம்மளோட மெயின் டார்கெட். நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் போஸ்ட் பாக்டீரியா, அதாவது அந்த மாதிரி கிருமிகளையும் அழிச்சிடணும். அழிச்சா தான் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாக்க முடியும். நடைமுறையில் ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறாங்க இந்த உயர் அழுத்தத்தில் உணவு பதப்படுத்துறத வந்து ரெண்டு விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா பேட்ச் சிஸ்டம், அப்புறம் கண்டினியூஸ் சிஸ்டம். அதாவது எப்படின்னா பேட்ச்னா ஒவ்வொரு பேட்சாக, இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், ஒரு குண்டானில் வந்து தண்ணியை நிரப்பி அதில் 10 பாக்கெட்டு போட்டு அதை வந்து அதிக அழுத்தம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஒவ்வொரு பேட்சாக பண்ணுற மாதிரி. இன்னொன்று வந்து கண்டினியூஸ் சிஸ்டம். கண்டினியூஸ் சிஸ்டம்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்து மெட்டீரியல் நம்ம போட்டே இருக்கோம், இன்னொரு இடத்துல அது வந்து அந்த அழுத்தத்துக்கு உட்பட்டு எல்லா கிருமிகளும் அழிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல கிடைக்கிற மாதிரி. இப்போ தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமான மூலப்பொருட்களை கையாளுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து பேட்ச் சிஸ்டம் வந்து சரிபட்டு வராது. ஒவ்வொரு பேட்சாக எடுத்து எடுத்து முன்னா எவ்வளோத்தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதிகமாக உற்பத்தி பொருட்கள் தேவைப்படுற இடத்துல இந்த கண்டினியூஸ் சிஸ்டம் ரொம்ப பயன்படுங்கிறதுனால ரெண்டு வித மெத்தடில் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு மீடியம் வேணும், அதாவது ப்ரெஷர் வெசல்னு சொல்கிறோம், ஒரு கலன் மாதிரி இருக்கணும். கலனுக்குள்ளார தான் பொருள் வைக்கிறோம். அந்த கலனை மூடினதுக்கப்புறம் அதில் வந்து அழுத்தத்தை நம்ம செலுத்துகிறோம். செலுத்துகிறப்ப உள்ளுக்குள்ளார நம்ம ஏதாச்சும் ஒரு மீடியம், மீடியம்ங்கிறது ஏதோ ஒன்று, அதாவது அந்த உணவுப் பொருளுக்கும் சுற்றி இருக்கிற சுவருக்கு தொடர்ற மாதிரியும் நம்ம அழுத்தம் மூணுமே அட்ட இடத்துல கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒன்று தேவை. அதுக்கு தான் வந்து இந்த தண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ பேட்ச் சிஸ்டத்தில் ஒரு நாளைக்கு 35-680 லிட்டர் கெப்பாசிட்டி தான், அவ்வளோதான் அதை பண்ண முடியும், அதுக்கு மேலே எதுவும் நம்ம பண்ண முடியாது. இதில் பார்க்குறப்ப நம்ம வந்து 600 MPa வரைக்கும் அதில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், ப்ரெஷர் கொடுக்க முடியும். இதை நான் எதாவது சொல்கிறேன்னா சந்தையில் விற்கக்கூடிய இந்த சாதனம், உயர் அழுத்தத்திற்கு உட்படுத்தக்கூடிய சாதனம் சந்தையில் வந்துருச்சு வித்துட்ருக்காங்க, அந்த சாதனத்தில் வந்து இதை தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா 10-15% அளவுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும், டிபெண்டிங் ஆன் த ஃபுட். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரெஷர் வெசல் பேட்ச் சிஸ்டத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் வெசல் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம தண்ணி நிரப்பிடணும். நிரப்புனதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டாயின் அழுத்தத்தை நம்ம கொடுக்குறப்ப அது எப்படின்னா 10-15% பை வால்யூம், வெசலோட வால்யூமில் 10-15% அளவுக்கு இருக்கணும். இந்த 10-15% அளவு வந்து உணவுப் பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம கவனிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அந்த பதப்படுத்துகிறோம் ஏதோ ஒரு பொருள், ஜூஸை போய் நம்ம பதப்படுத்துகிறோன்னு வச்சிங்களேன், உயர் அழுத்தத்தில் நம்ம கொண்டு போய் பதப்படுத்தணும். இதை பதப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணவுப் பொருள் எந்தவித பேக்கேஜிங் ஃபிலிம்ஸ், அதாவது பேக்கேஜிங்னா பொட்டலத்தினால் செய்யப்பட்டிருக்குதுன்னு நம்ம செய்யணும். அதாவது பேப்பர்னு சொல்கிறோம், அப்புறம் ஜவுத்தால் இது கேரி பேக் சொல்கிறோம், நைலான்ஸ் நிறையா வகைகள் இருக்குல்ல. இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் அதாவது சிப்பமிடப்பொருடைய பொருட்களோட தரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற உணவுப் பொருளை வந்து ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சு நம்ம சீல் பண்ணி பதப்படுத்துகிறப்ப கிளியாமல் உள்ளுக்குள்ளார இருக்கிற பொருள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அது பயன்படுறதுனால நம்ம முடிவெடுக்கிறப்பயே எந்த வித பேக்கேஜிங் மெட்டீரியல் இதுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும், சரிங்களா. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மெட்டீரியல் வந்து பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பாட்டில்ஸ் கண்ணாடி பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பவுச்சஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது பேட்ச் சிஸ்டத்தில். இந்த பேட்ச் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சி வகை பொருட்கள் பல சாறு இருக்கு இல்லையா, அது கடல் வகை உணவுகள், துரித வகை உணவுகள்லாம் இந்த பேட்ச் சிஸ்டத்தில் பயன்படுத்திகிட்ருக்காங்க. கண்டினியூஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பம்பபுள் ஃபுட்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பம்ப் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த தன்மையுடைய ஃபுட்ஸ் தான் வந்து இதில் வந்து நம்ம பண்ண முடியும். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து மெட்டீரியல் வரும், இன்னொரு இடத்துல போயிட்டே இருக்கும், அப்படியே ஒரு கன்வேயர் பெல்ட் தானியங்கி பட்டையினால் வேலை செஞ்சிட்ருக்கோம்ல. எலிவேட்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்போ பெரிய பெரிய மால்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன் படிக்கட்டு ஒண்டி நகர்ந்துகிட்டே இருக்கும், நகர்றப்ப கீழே ஒரு மெட்டீரியல் நம்ம வைக்கிறப்ப அதை கொண்டு போய் மேலே சேர்த்துறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல மெட்டீரியல் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு இடத்துல மெட்டீரியல் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு தொடர் நிகழ்வு தானே, கண்டினியூஸ் சிஸ்டம். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருது. இந்த கண்டினியூஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய பகுதி வந்து 75 லிட்டர் கெப்பாசிட்டியில் கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ முறைகள் பார்த்தோம், அடுத்தது வந்து எவ்வளோ நேரத்துக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டைம் பீரியடு வந்து ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். எதையுமே வந்து நிலையானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிக அழுத்தத்தில் உணவு பதப்படுத்துகிறப்ப 1-20 நிமிஷம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு உதாரணம் என்னென்னா, ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, இது வந்து 350 MPa அழுத்தத்தில் 1 நிமிஷத்துக்கு 30 டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம பதப்படுத்துகிற அந்த உணவுப் பொருளை 2 மாதங்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹீட் பேஸ்டரைஸ்டு மில்க், அதாவது பேஸ்டரைசேஷன் பண்ண பால் இருக்கு இல்லையா, அதை வந்து 400 MPa ஃபார் 15 மினிட்ஸ். அது வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இவ்வளோ டெம்பரேச்சரில் இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், 500 MPa அழுத்தத்தில் 3 நிமிஷம் வைக்கணும். இந்த மாதிரி பதப்படுத்துகிறப்ப பாலில் வந்து மெயினாக பதப்படுத்துகிற வழிமுறைகள்லே அந்த பேச்சுரைசேஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து இந்த உயர் அழுத்தத்தில் 400 MPa 15 நிமிஷம் நம்ம உள்ளுக்குள்ளார வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பதப்படுத்துகிறப்ப என்னென்னா, அதனோட வாழ்நாள் வந்து 2-4 மடங்கு அதிகரிக்கும்ன்றாங்க. அதாவது நாம் நார்மலாக பதப்படுத்தும் முறைகளை பயன்படுத்தி அந்த உணவுப் பொருளை பதப்படுத்துறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட வாழ்நாள் வந்து 2-4 மடங்கு அதிகரித்தது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. லோ ஆசிட் ஃபுட் அப்படின்னா என்னென்னா, பிஹெச் வச்சு சில வகைகள் பிரிச்சிருக்காங்க, லோ ஆசிட், மீடியம், ஹை ஆசிட். இதில் வந்து இந்த லோ ஆசிட் ஃபுட்டுங்கிறது வந்து மோர் தென் 4.6 பிஹெச் இருக்கிற எல்லா பொருட்களும் லோ ஆசிட் ஃபுட். சில உணவுப் பொருட்களை வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நேராகவே வச்சிடலாம், அதாவது அறை வெப்பநிலையிலே நம்ம வச்சுக்கு பயன்படுத்த முடியும். சிலதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா குளிர் சாதன பெட்டிக்குள்ளரை வச்சுருந்தால் தான் அது நம்ம முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இதில் லோ ஆசிட் ஃபுட், அதாவது குறைந்த அமிலத்தன்மையுடைய பொருட்களுங்கிறது தான் சொல்லணும். இது பிஹெச் வந்து அபோவ் 4.6 சரிங்களா. இதில் அப்புறம் வந்து அழுத்தம், அது ப்ரெஷர், நேரம், அதுக்கப்புறம் வெப்பநிலை, இந்த 3 காம்பினேஷனும் எதை பொறுத்து இருக்குன்னா, செல்ஃப்லைஃப் எவ்வளோ நாள் வந்து அதனோட வாழ்நாளை நம்ம நீடித்து வைக்கணும் அதை பொறுத்து வந்து இந்த 3 காரணிகளையும் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆரஞ்சு ஜூஸை வந்து 350 MPa அழுத்தத்தில் 1 நிமிஷம் 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் நம்ம பதப்படுத்துகிறப்ப அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து 2 மாதங்கள் வரைக்கும் கெடாமல் இருக்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதே ஜூஸை வந்து 600 MPa அழுத்தத்தில் 1 நிமிஷம், அது வந்து 20 டிகிரி சென்டிகிரேட்டில் 1 நிமிஷத்துக்கு வந்து நம்ம பதப்படுத்துகிறப்ப அதோடய வாழ்நாள் வந்து 5 மாதம் வரை நீடிக்க முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருட்கள்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சத்து பொருட்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இந்த அதிகமாக உயர் அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட என்னன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டீனில் வந்து சில சின்ன மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஆல்டரும் ஆகாது, ப்ரோட்டீன் மூலக்கூறுகளில் சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. ஏன்னு கேச்சிங்களேன், ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுனா, கேக்கு, ஜெல்லிஸு, ஐஸ்கிரீம், பேக்கரியில் செய்யக்கூடிய சில பொருட்கள், சூப்பு, இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் வந்து இதனோட அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, சில காரணிகள்லாம் வந்து சுவையை அதிகப்படுத்துறதுக்கு, வாசனையை கொண்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி சில சின்னதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. ப்ரோட்டீன்ஸு கொஞ்சம் டீநேச்சர், அதாவது டீநேச்சருங்கிறதோட மாடிஃபிகேஷன் ஆகிறதுனால. அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸில் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப விஜிடேட்டிவ் மைக்ரோப்ஸ் வந்து சாவடிச்சிருது. அதுக்கப்புறம் நம்மளோட உடல் வந்து செல்களால் ஆக்கப்பட்டது, இடைப்பட்ட அந்த பிணைப்பு வந்து இருக்கிறதுனால தான் தகவல் பரிமாற்றங்கள்லாம் நகர்ந்துட்டுருக்கு. இந்த உயர் அழுத்தத்தில் உட்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா, செல் வால் வந்து டேமேஜ் ஆயிரும், டேமேஜ் ஆகிறதுனால ஒவ்வொரு செல்லும் சாகக்கூடிய நிலைமைக்கு போயிடுதுங்க. ப்ரெஷர் வந்து 300-600 MPa ப்ரெஷர் வந்து இந்த விஜிடேட்டிவ் செல்ஸ், அதாவது ஈஸ்ட்டு, மோல்ட்ஸு, இந்த விஜிடேட்டிவ் பேக்டீரியெல்லாம் சாவடிக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கிளஸ்டரியம் பொட்டுலினம் மாதிரி வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அதாவது சொன்னால அதிக வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய அந்த நுண்கிருமிகளுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக தேவைப்படுது. அது எவ்வளோன்னு பார்க்குறப்ப 1000 MPa அழுத்தம் வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அந்த கிளஸ்டரியம் பொருட்களத்தை நம்ம சாவடிக்கணும்னா நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது, குறிப்பாக சொல்லணும்னா கலர், அதாவது நிறம், ஃப்ளேவர், வாசம், டேஸ்ட்டு, சுவை, அப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம்ல, கொஞ்சம் அளவில் இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரியனும் நல்லா எந்தவித மாற்றம் ஏற்படாமல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் கோவலன்ட் பாண்ட்ஸ் எதை சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட், அயானிக் பாண்ட், வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இதனால் பாதிக்கப்படுது. அதனால் என்னன்னா கெமிக்கல் பாண்டு வந்து பாதிக்கப்படுறதில்லை, கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே நடக்கிறத எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபுட் பேக்கேஜிங், அதாவது இந்த உயர் அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட பொருட்களுக்கு வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டெரைல் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பாலியஸ்டர் டியூப்ஸ், பாலித்திலீன் பவுச்சஸ், நைலான் கேஸ்ட் பாலி ப்ரொப்பலைன் பவுச்சஸ், வேரியஸ் அதர் ஃப்ளெக்சிபிள் பவுச்சஸ். ஃப்ளெக்சிபிள் பவுச்சஸும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம இந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங்க்கு. இந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் உயர் அழுத்தத்தில் பதப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து டேஸ்ட்டை வந்து நிலைநிறுத்துது, ரெண்டாவது வந்து நுண்கிருமிகளோட செயலை நிறுத்திடுது, மூணாவது வந்து புதிய புதிய பொருட்களை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல வழியாக அது இருக்கும், அதுக்கப்புறம் லோ எனர்ஜி கன்சம்ஷன், இதனால் வந்து ஆற்றல் அதிகமாக செயல்படுறதில்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ மற்ற தொழில்நுட்பத்துக்கெல்லாம் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும், அதே கம்பேர் பண்ணுறப்ப ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் டெக்னாலஜிக்கு வந்து ஆற்றல் கம்மியாக தேவைப்படுது. மினிமல் ஹீட் இன்புட், இதுக்கு வந்து ஹீட் அதிகமாக வெப்பம் அதிகமாக பயன்படுத்துறதில்ல, இயற்கைத்தன்மை மாறாமையே இருக்குது இந்த உணவுப் பொருட்கள். இதெல்லாம் ஒரு நன்மைகள்னு சொல்லலாம். சில இடர்பாடுகளும் இருக்குது, என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதிகமாக செலவாகும், என்னென்னா இந்த செட்டப், இந்த உயர் அழுத்தத்தில் உணவு பதப்படுத்தக்கூடிய அந்த செட்டப் செய்கிறதே ரொம்ப காஸ்ட்லியாக நம்மளுக்கு அதிகமாக செலவாகும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அழுத்தத்தை வந்து தாங்கக்கூடிய பொருட்களால் தான் அதை செய்யணும், இல்லாட்டினா வெடிச்சிரும்ல, இது வந்து சேஃப்டி கிடையாது அந்த மாதிரி பண்ணணும்னா. அதனால் அது பண்ணுறதுக்கு அதிகமாக செலவாகும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து மெட்டீரியல் வந்து ஹை ப்ரிசிஷனில் இருக்கணும், அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீக்வன்ஸாக இருந்தால் தான் இதோட முழு பயனை நம்ம பெற முடியும். இதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் நம்ம சொல்லணும். அப்போ எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, பழங்கள் மற்றும் காய்கறிகள் நம்ம பார்க்குறப்ப பைனாப்பிள், அன்னாசி பழம், தக்காளி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஜூஸஸ்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு ஜூஸு, எலுமிச்சப்பழம் ஜூஸு, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஜூஸ்க்கெலாம் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அப்புறம் ஜாம் வகைகள் நம்ம பார்க்குறப்ப ஸ்ட்ராபெரிஸ், ரஸ்பெரி இந்த ஜாமுக்கெலாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட், பால்லாம் வாங்குகிறோம்ல, அது தயிர் செய்கிறதுக்கு, பாலாடை கட்டின்னு சொல்கிறாங்களா சீஸ், அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இறைச்சி பதப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கடலில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள், அதாவது நண்டு, ராட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இந்த ஹை ப்ரெஷர் ப்ராசஸிங் கொண்டு பதப்படுத்த முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில முக்கியமான உணவுப் பொருட்களுக்கு எவ்வளோ அழுத்தம் தேவை, அது எவ்வளோ நேரம் கொடுக்கணும், டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன், ப்ரெஷர், டைம், டெம்பரேச்சர் இந்த மூணும் எவ்வளோ கலவையில் மிக்ஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒண்டி நம்ம சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியை. என்னென்னா பொட்டேட்டோ கியூப்ஸ், உருளைக்கிழங்குக்கு வந்து 400 மெகாபாஸ்கல் அழுத்தம் தேவைப்படுது, 15 நிமிஷம் ஹோல்டிங் டைம், 15 நிமிஷம் நம்ம 400 மெகாபாஸ்கலுக்கு உட்படுத்தணும். டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரிலேருந்து 50 டிகிரிக்குள்ளே நம்ம அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளிக்கு வந்து 400 முதல் 800 வரைக்கும் கொடுக்கலாம் அந்த அழுத்தம், அது வந்து 3.5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். ஜாம்ஸு, கிரேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா 300லேருந்து 800 மெகாபாஸ்கல் அழுத்தம் கொடுக்கணும். ஆரஞ்சு ஜூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 350 மெகாபாஸ்கல் அழுத்தம், அது வந்து 1 நிமிஷம் நம்ம கொடுக்கணும் அந்த அழுத்தத்தை. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்னு பார்த்தா அதுக்குள்ளே 30 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலான்றாங்க, சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது, அது வந்து ஆராய்ச்சி நடந்துட்டுருது, இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தொழில்நுட்பம் வந்து வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டு சந்தைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் தான் நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களோட மனநிலையெல்லாம் மாறிட்டு வருது, அதுக்கப்புறம் நம்ம உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சவாலான காரியம். அந்த சவாலை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்கள் நம்மளுக்கு தேவைங்கிறது நிதர்சனமான உண்மை.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை உயர் அழுத்தத்தை பயன்படுத்தி உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் குறித்த விவரங்களை கூறினார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள் அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.